நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த பயிற்சி பட்டறையில் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். ஏன் பாராட்ட விரும்புகிறேன் என்று கேட்டால், தமிழ் என்பது இன்றைக்கு ஒரு உலக மொழி. பணம் பாரனார் என்று ஒருவர் இருந்தார், தொல்காப்பியருடைய சமகாலத்தில். அவர் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு எல்லை வகுத்தார். வடவேங்கடம் முதல் குமரி வரை என்று ஒரு எல்லை வகுத்தார். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு பழங்கதைகளாக ஆகிவிட்டன. இன்றைக்கு உலகமெங்கும் வழங்கப்படும் மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்கிறது. அந்த மொழியை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் தமிழை உலக அரங்கில் எடுத்து கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றி நிறைய ஒரு நல்ல அறிமுகங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுவிட்டன. அவர்கள் ஏதோ ஓலைச்சுவடிகளை மாத்திரம் பதிப்பிக்கிறார்கள், அவற்றை பாதுகாக்கிறார்கள் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். தமிழில் மிகவும் அரியதாகிவிட்டது. தமிழில் வந்து ஒரு புத்தகத்திற்கு வயது 10 ஆண்டுகள் என்று சொல்வார். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புத்தகம் வந்து ஒன்று பழசாகிவிடும், அல்லது கேழ் கட்டி போய்விடும், அல்லது காணாமல் போய்விடும். ரொம்ப அரிய புத்தகங்களை எல்லாம் கூட அவர்கள் அங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்வதானால், பாரதிதாசனே பதிப்பித்த பாரதிதாசனை எல்லோரும் ஒரு திராவிட இயக்கத்தோடு சம்பந்தமுடைய ஒரு கவிஞர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிதாசன் கதரை பரப்புவதில், கதர் இயக்கத்திலே மிகவும் ஆர்வம் காட்டியவர். அவரே வந்து கதராட்டின பாட்டு என்று ஒரு மிகச்சிறிய நூல் ஒன்று எழுதினார். அந்த நூலை பதிப்பிப்பதற்காக தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்து அந்த நூலை பதிப்பித்தார். அந்த நூலை அவரே விநியோகம் செய்ய முயன்றார். அதற்கு பிரிட்டிஷ் அரசு, அன்றைக்கு இருந்த பிரெஞ்சு அரசு அதற்கு தடை விதித்தது. அந்த தடை விதித்ததன் காரணமாக அந்த புத்தகம் காணாமல் போயிட்டது. அந்த புத்தகத்தினுடைய பிரதி என்னிடம் ஒன்று இருந்தது, ஒரு மிகச்சிறிய புத்தகம். அதனுடைய பிரதி ஒன்று என்னிடம் இருந்தது. அதை நண்பர் சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியோடு அதை தமிழ் மரபு அறக்கட்டளையில் அதை பதிப்பித்து வைத்திருக்கிறோம். அதே போல சிட்டி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழினுடைய முதல் நாவல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல், ஆதியோர் அவதானி என்று பெயர். அது வந்து ஆங்கிலத்திலே வந்து விக்ரம் சேத் என்பவர் எப்படி கவிதையின் மூலமாக ஒரு நாவலை எழுதினாரோ, கோல்டன் கேட் எழுதினாரோ, அதை போல தமிழில் அன்றைக்கு செயல் நடையிலே எழுதப்பட்ட ஒரு நாவல். அதை சித்தி அவர்கள் பிரிட்டிஷ் மியூசியத்திலிருந்து அதை தேடி கண்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிறகு புத்தகமாகவும் வந்தது. அந்த புத்தகமும் கூட இன்றைக்கு அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எழுதிய சேஷையங்கார் என்பவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு நிறைய துயரங்களும் துன்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவர் வந்து ஒரு கல்வியாளர், ஒரு தலித் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதை பற்றிய நாவல் அது. அதை எழுதியதற்காக அவருடைய மகளுடைய திருமணம் நடக்க இருந்த அந்த பந்தல், அப்போதெல்லாம் 4 நாள் திருமணம், அப்போது நடக்க இருந்த பந்தல் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. பிறகு அவர் அந்த ஊரையே வெறுத்து இங்கு புரசவாகத்திலிருந்து குடியேறினார். அப்போது தான் அந்த இதை எழுதினார். அந்த மாதிரியான ஒரு சூழல் கொண்ட ஒரு எழுத்தாளர். இதே போல பல அரிய சேவைகளை தமிழ் மரபு அறக்கட்டளை செய்து வந்திருக்கிறது. நாம் எல்லோரும் என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில் முனைவர்கள் என்ற பட்டியலிலே தமிழர்கள் என்று இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அநேகமாக இல்லை. மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், மிகப்பெரிய அறிவியலாளர்கள், மிகப்பெரிய நிர்வாகிகள், மிகப்பெரிய அரசியல்வாதிகள் என்கின்ற பட்டியலிலும் நாம் நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், நம்மளுடைய மரபு என்பது, பாரம்பரியம் என்பது மிகச் செழுமை மிக்கது. அதோடு அவர்களுக்கு இந்த நவீன உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளிலும் தொழில்களிலும் அரசியல் அதிகாரங்களிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, ஆனால் நமக்கு இல்லை. இன்றைக்கு நாம் தமிழன் என்கின்ற அடையாளத்தின் கீழ் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் இரண்டு இருக்கின்றன. ஒன்று நம்முடைய மொழியினுடைய மரபு, இரண்டு நம்முடைய சிந்தனை மரபு. இந்த இரண்டின் அடிப்படையில் தான் நம்முடைய தமிழன் என்கின்ற அந்த அடையாளம் அவை இரண்டையும் தாங்கிக் கொண்டிருப்பது இந்த இதுதான். இதில் என்ன, இதனாலேயே தான் இதை காத்து வைக்க வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. பின்னாலே வருவோருக்கு நாம் விட்டு செல்லக்கூடியது, நாம் இந்த மாதிரியான ஒரு மரபிலே வந்தோம் என்பதை அவர்களுக்கு சொல்லி செல்வதற்காக இதை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. மொழி மரபு என்று சொல்கிற போது யோசித்து பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களும் இன்றைக்கும் வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சொற்களை நாம் இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு எழுதுகிற சொல், இந்த சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது என்பதை நினைக்கிற போது எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. இதே போல நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். கற்க கற்றதனை கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக எண்ணி துணிக கர்மம் துணிந்து மின் எண்ணுவோம் என்பது எழுத்து. இதே போல இந்த ஒவ்வொரு சொல்லும் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு சொல், இன்றைக்கும் அதன் அர்த்தம் மாறாமல் அதே பொருளிலேயே இன்றைக்கும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது நம்முடைய மொழி மரபு. நம்முடைய சிந்தனை மரபு என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஈதும் நன்றும் பிறர் தர வாரா, செல்வத்து பயனே ஈகல், மாட்சியில் பெரியோரினின் வேத்திலும் இளமே, சிறியோரினை நிகழ்தல் அதனின்னும் இளமே. என்ன மாதிரியான ஒரு சிந்தனை மரபு நம்முடைய மரபு. இந்த இரண்டு மரபுகளுக்கும் உரியவர்களாக சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். இதெல்லாம் சரி, ஆனால் இதில் அறிவியல் பூர்வமாக எவ்வளவு தூரம் சரி என்கின்ற கேள்விகளை கூட என்னுடைய நண்பர்கள் எழுப்புவது. நான் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்வதுண்டு, தமிழனுடைய மிக முக்கியமான காவியங்கள் எல்லாம் உலகை தொட்டு ஆரம்பிக்கக்கூடிய காவியங்கள், உலக தழுவிய சிந்தனையோடு ஆரம்பிக்கக்கூடிய காவியம். அகரமல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, திருக்குறள் உலகளாம் உணர்ந்து ஓதக்கறிவன் பெரிய புராணம், உலகம் யாவையும் தாமுல வாக்களும் கம்பராமாயணம். உலகம் என்கின்ற சிந்தனையோடு தூங்கக்கூடிய ஒரு இலக்கிய மரபு நம்முடையது என்று நான் சொல்வதுண்டு. அப்போது ஒருவர் கேட்டார், நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, ஆனால் உலகம் என்பதை நம்முடைய தமிழர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று அவர்கள் கேட்டார். 18வது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பாவில் உலகம் தட்டையானது என்று நினைத்தார்கள். உலகம் உருண்டையானது என்று சொன்னதற்காக கலீலியோவுக்கு வந்து தண்டனை கொடுத்தார். தமிழர்களும் அப்படித்தான் நினைத்தார்களா என்று அவர்கள் என்று ஒரு இடத்துல கேட்டார். அதற்கு எனக்கு உடனடியாக விடை தெரியும். ஆனால் நான் திசைகள் என்கின்ற ஒரு மின்னிதழை நடத்தி கொண்டிருந்த போது நம்முடைய நண்பர் டாக்டர் நார் கண்ணன் அதிலே அவர்களை ஒரு தொடர் எழுத சொல்லி சொல்றேன். இதை போல இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய பணிகள் அவர்கள் சேகரிக்கிற அந்த அதற்கான முயற்சிகளை பற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று நான் அதை சொன்னேன். அப்போது அதில் அவர் ஒன்று எழுதினார். தஞ்சையில் இருந்தபோது அங்கிருந்த பழம்பொருள் அருங்காட்சியகத்திற்கு சென்றேன். பிற அருங்காட்சியகங்கள் போலவே இதுவும் தூதும் தும்பலுமாக இருந்தது. அங்கு மிக அபூர்வமான பல பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பார்த்து கொண்டு வரும்போது 2 மரச்சிற்பங்கள் என் கவனத்தை கவர்ந்தன. அவர்கள் முறையே வராக அவதாரமும் திருவுக்கிர அவதாரமும் அவதார சிற்பங்களும் ஆகும். அதனுடைய படங்களையும் அவர் கொடுத்திருந்தார்கள் போடுவது. இந்த 2 சிற்பங்களிலும் பூமி உருண்டையாகவே செதுக்கப்பட்டுள்ளது. இந்த அவதார கருத்தாக்கங்கள் மிக பழமையானவை. ஆழ்வார்களின் பாடல்களில் இவை பற்றிய விவரங்கள் 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்தகைய பின்புலத்தில் தான் சிற்பி இதை செதுக்கி இருக்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழர்கள் தங்களது சாஸ்திரிய ஞானத்தை நவீன அறிவியல் பாங்கில் வெளியிட தொடங்கிவிட்டதற்கான சாட்சியங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கம் ஜெயர் அவர்கள் 1883 ஆண்டு பூகோள பகோள விஷயம் என்பது பற்றி ஒரு சிறிய ஆய்வு நூலும் ஆச்சரியமான சில படங்களும் வெளிநாட்டு பதிப்பித்தலுக்கு ஈடான ஒரு பெரிய சார்ட்டும் வெளியிட்டுள்ளார். இப்புத்தகம் சீரிய ஆய்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பது வாசிப்பவர்களுக்கு புரியும். ஆனால் வாசிப்பதுதான் சமம். அந்த காலத்து மணிப்பவள நிலையில் எழுதப்பட்டுள்ளது. பாரதி சீர்தூக்கும் திரு செல்லோக சீதாராமின் வழியில் வரும் கவிஞர் மோகனரங்கன் அதை எனக்கு வாசித்து காண்பித்தார். பூமி உருண்டை என்பதை தெளிவாக விளக்குவதுடன் இதுதான் முக்கியம், அந்த காட்சி நிலவிலிருந்து மிக மிக தெளிவாக தெரியும் என்று சொல்லியிருப்பது பெருத்த ஆச்சரியத்தை தந்தது. மேலும் அப்புத்தகத்தில் பூமியின் அத்தனை கண்டங்கள் பற்றிய விவரணமும் ஒரு அழகிய படமும் வெளிவந்துள்ளது. இந்த படத்தின் சிறப்பு என்னவெனில், அது பூமியை வடதுருவத்திலிருந்து பார்த்து வரைந்திருப்பதுதான். இது பூகோள வரைபடங்களில் மிகவும் அபூர்வமானது. அது மட்டுமல்லாமல் இச்சிறிய நூல் வேற்றுலக வாழ்வு பற்றியும் பேசுகிறது. அப்படியே அவர் எழுதி போறாரு. இந்த இதை வந்து அப்போ நம்முடைய மரபனுடைய சிந்தனை மரபனுடைய ஒரு அம்சம் என்பது உலக தழுவிய பார்வை, ஒரு சமூகம் தழுவிய பார்வை என்பது மட்டுமல்லாமல் ஒரு அறிவியல் தழுவிய பார்வையாகவும் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் நாம் இன்றைக்கு சேர்த்து வைத்தாலே ஒழிய இனி வரப்போகிற அறிவியல் காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நம்மை குறித்து பெருமை கொள்வதற்கு வேறு எந்த காரணமும் நாம் விட்டுவிட்டு போவதில்லை. இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சென்னையில் வந்து ஒரு கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்த டிஜிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய இலக்கப்பதிவாக ஆகக்கூடிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவங்க எங்கே நடக்கிறது என்று கேட்டால், இப்போது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் அவர்களுடைய கடந்த கால கேள்வித்தாட்கள் அனைத்தையும் ஒரு டிஜிட்டைஸ் பண்ணி அவர்களுடைய இணையதளத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்தும் ஒரு இலக்கப்பதிவாக ஆக்கப்பட்டு அங்கே அவை சேமிக்கப்பட்டு வைத்திருக்கின்றன. ஆனால் நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்களை நாம் பதிவு செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி. நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த மரபு சார்ந்த செல்வங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்றால் நினைத்து பார்க்க முடியாது. நம்முடைய இந்த ஓரியண்டல் லைப்ரரியில் அந்த கீர்த்தி சை சுவடி நூலகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 சுவடிகள் இருக்கு. இந்த 75,000 சுவடிகளில் வந்து பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி பேசுகின்றன. இங்கே வந்து நம்முடைய வானசாஸ்திரம் என்று ஒன்று அங்கே ஒன்று இருக்கு. அதாவது வானசாஸ்திரம்னா ராக்கெட்ரி, அதை பற்றிய சுவடி முதற்கொண்டு அங்கே வந்து அதில் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் வந்து இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதுவதில் இருக்கக்கூடிய பெரிய அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்தபோது அவர்கள் மேற்கொண்ட சில பெரிய முயற்சிகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இது வந்து மெக்கன்சி. மெக்கன்சி வந்து இங்கே வந்து ஒரு சர்வேயராக வந்து தான் இங்கே வர ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஒரு நில அளவை செய்யக்கூடியவராக தான் வராது. ஆனால் மிகுந்த முயற்சி எடுத்து அவர் ஆங்கிலேயராக இருந்ததுனால அவருக்கு அந்த சரித்திரத்தின் மீதும் மரபின் மீதும் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக மிகுந்த முயற்சி எடுத்து நிறைய ஆவணங்களை திரட்டியதோடு மட்டுமல்ல அதை வகைப்படுத்தி அதை வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கேட்டலாக் பண்ணி அது ஒரு பெரிய வேலையை வந்து அவர் தன்னுடைய சொந்த செலவில் வந்து அதை வந்து அவர் செய்தார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மரபை அங்கேருந்து ஒரு ஆள் வந்து அதை வந்து பண்ணி கொடுத்து விட்டு போயிருக்கிறாங்கன்ற போது அதை பற்றி நம்ம முனைவர் ராஜேந்திரன் வந்து அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். முனைவர் ராஜேந்திரன்கிட்ட வந்து மிகவும் என்னை மிகவும் கவர்ந்த அம்சம் என்னவென்று கேட்டால், அவர் வந்து நம்முடைய மரபு, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய மொழியினுடைய சிறப்பு இதையெல்லாம் பற்றி அறிந்த ஒருவர். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு காலை அங்கேயும் இன்னொரு காலை நவீன உலகத்திலும் வைத்திருக்கக்கூடிய கணையாழி அவருடைய பொறுப்பில் இருந்தபோது தான் அதை வந்து இணையதளத்திற்கு கொண்டு வந்தார். அவர் அந்த மாதிரி ஒரு பல முயற்சிகள் செய்திருக்காரு. இந்த மெக்கன்சியை பற்றி ராஜேந்திரன் எழுதின புத்தகம் வந்து சுபாஷ் மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை வந்து இந்த நிகழ்வினுடைய ஒரு நினைவாக சுபாஷ் கொடுக்க விரும்புகிறேன். ராஜேந்திரன் அவர்களே வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். நம்முடைய இந்த ஓலைகளை பற்றி பேசுகிற போது என்னன்னு கேட்டால், அந்த நம்முடைய மூதாதையர்களுடைய வாழ்வில் நம்முடைய இந்த ஓலைகளுக்கு இருக்கக்கூடிய இடம் என்னவென்று கேட்டால், ஒரு காலகட்டம் வரைக்கும் பாரதியாருடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் திருமண அழைப்புகளை கூட ஓலையில் எழுதி கொடுப்பது தான் மேன்மையானது என்கின்ற ஒரு மரபு இங்கே. இரண்டாவது வந்து இப்போ இந்த தமிழனுடைய வாழ்க்கையினுடைய மரபினுடைய ஒரு இருண்ட அம்சம் என்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அடிமை வழக்கம் என்பது இருந்தது. ஒருவர் வந்து இன்னொருவருக்கு அடிமையாக எழுதி கொடுத்து விடுகிற அந்த ஒரு வழக்கம் இருக்கு. அது நமக்கு எல்லாருக்கும் அந்த சுந்தரரோட கதை தெரியும். அதை பற்றி அப்படி எழுதப்பட்ட அந்த அடிமை ஓலைகள் அவையெல்லாம் கூட இன்றைக்கு அவை இன்றைக்கு கிடைக்கக்கூடியனவாக இருக்கின்றன. அதே போல வந்து நம்முடைய மிகப்பெரிய பஞ்சம் வந்தபோது தாது வருஷ பஞ்சம் என்று அதை சொல்வார்கள், அதை பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் அவை ஓலைகளிலே இருக்கின்றன. இதில் என்னென்னா, இந்த ஓலைகளை வந்து நாம் வந்து பத்திரப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும் என்றால், ஒரே ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிவிட்டு போய்விடுகிறேன். நம்மளுடைய பதிப்புத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், ஒரு மிகவும் வணக்கத்துக்குரிய ஒருவர் நம்முடைய சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள். தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஊவைசா மாதிரியே நிறைய இலக்கியங்களை திரட்டி கொடுப்பதற்கான ஓலைச்சுவடிகளில் இருந்தவற்றை செல்வத்தை திரட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர். அவர் எழுதுகிறார் வந்துட்டு, ஏடு எடுக்கும் போது ஓரம் சொல்கிறது, கட்டு அவிழ்க்கும் போது இதழ் முறிகிறது, ஏட்டை புரட்டும் போது துண்டு துண்டாய் பறக்கிறது, இனி எழுத்துக்களோ என்றால் வாழும் தலையுமின்றி நாலுபுறமும் பானக்கலப்பை மறுத்து மறுத்து உழுது கிடக்கிறது, பழைய சுவடிகள் யாவும் கீழமாய் ஒவ்வொன்றாய் அழிந்து போகின்றன, புது ஏடுகள் சேர்த்து அவற்றை எழுதி வைப்பாரும் இல்லாத திருவுடையில் இன்னும் கருணை இந்நாள் தவறினால் பின்பு தவம் புரிந்தாலும் ஒரு தரம் அழிந்த தமிழ் நூல்களை மீட்டல் அறிவு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, யானை வாய்ப்பட்ட விளாம்பழத்தை பின் நெண்டத்துள் எடுத்து மென் ஓடன்றோ கெட்டுவது, காலத்தின் வாய்ப்பட்ட ஏடுகளை பின் தேடி எடுப்பினும் தம்பையும் நாராசனும் தான் வேறு. அது தாமோதரம் பிள்ளையினுடைய காலத்துல வந்து இதை போன்ற ஒரு டிஜிட்டைசேஷன் என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய கையில வந்து அந்த தொழில்நுட்பம், இதை பயன்படுத்தி நாம் நம்முடைய செல்வங்களை வந்து நம்ம பாதுகாத்து வைக்க, நம்ம அந்த மாதிரியான ஒரு செல்வங்களை நம்ம உருவாக்க முடியாது. ஐந்து காவியங்கள் என்றெல்லாம் பேசுகிறோம், அதில் வந்து நமக்கு இன்னமும் விளையாதிபதியும் குண்டலகேசியும் நம்மகிட்ட கிடையாது. அதை போன்ற செல்வங்களை நம்மால் உருவாக்க முடிகிறதா முடியலையாங்கிறதுக்குள்ள நான் போகணும். நம்மால் அதை விட சிறப்பான செல்வம் இலக்கியங்களை கூட நம்மால் உருவாக்க முடியல. ஆனால் அந்த அறிவு செல்வத்தை வந்து நம்ம வந்து காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கு கூட முடியவில்லை என்றால் நம்மை எதிர்காலம் என்னவென்று நினைக்கும் என்று யோசிப்பாரு. நம்மால் வந்து ராஜராஜனை போல ஒரு கோவிலை கட்ட முடியாது, ஆனால் கட்டி வைத்து விட்டு போன கோவிலுக்கு ஒரு வெள்ளை அடித்தாவது அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட நமக்கு வந்து ஒரு ஆற்றல் இல்லை என்று சொன்னாலும் எதிர்காலம் நம்மை என்னவாக நினைக்கும் என்று ஒரு முறை யோசிப்பார். அந்த தமிழர்களுக்கு அந்த அமைப்பையிலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறவங்க அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்று இந்த பட்டறை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஆல்வை தரப்போகிறோம்.